இன்பமானவை. மனித பண்பு ஆன்மாவில் ஆழ்ந்து அடங்கியுள்ளது, உடல் சதைகளால் அல்ல என்பதாக அந்த அம்மையார் ஒரு குறிப்பு சொல்லுகிறார். பொறியினால் வருகின்ற இன்பம் மட்டுமே உயர்ந்த இன்பம்னு நினைச்சிட்டு இருந்தா உனக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம் கேக்குறாங்க, என்ன வித்தியாசம்? ஆக மனித பண்பு என்று சொல்லக்கூடிய அந்த பண்பிலே தான் வேறுபடுகின்றது இந்த ஆன்மாவே தவிர உடல் சதைகளால் அல்ல என்பதாக சொல்லி ஜெனிகா என்று சொல்லக்கூடிய மேதை குறிப்பிட்டதை எண்ணி இன்பம் என்கின்ற நிலையிலே இன்றைய தினம் 14வது திருப்பாடல் மணிவாசக பெருமான் திருமுறைகளிலேயே மிகச்சிறந்து ஓங்கி நிற்கக்கூடிய ஒரு பாடல் என்பதாக சொன்னால் அது இந்த பாடலை சைவ உலகம் போற்றுகிறது. இந்த பாடலுக்கு உரிய தனி சிறப்பு பல அருளாளர்கள் பல சான்றோர்கள் இந்த பாடலை ஒரு தனி பாடல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒப்பற்ற பாடலாக திருவாசகத்திலே திருமுறைகளுக்கு கூட்டத்திலே இருந்து ஒரு பாடலை மேலோங்கி நிறுத்தக்கூடிய அளவிற்கு வியந்து நிற்கக்கூடிய பாடல். காரணம், இந்த திருப்பாடலில் மணிவாசக பெருமான் அம்மையினுடைய சிறப்பினை மேலோங்கி நிறுத்தும் ஒரு இடமாக திருவாசகத்திலே மட்டுமல்லாமல் திருமுறைகளிலேயே அம்மையினுடைய சிறப்பை மேலோங்கி நிறுத்தி எடுத்து சொன்ன இடம் இந்த திருப்பாடல். எல்லோ பாடல்களிலேயும் பார்த்தீர்கள் என்பதாக சொன்னால் அப்பனோடு இணைத்து இணைத்து இணைத்துத்தான் அம்மையும் அப்பனும் அம்மையும் அப்பனுமாகத்தான் சொல்லுகின்ற நிலை. மணிவாசக பெருமானே எப்படித்தான் எல்லா இடங்களிலேயும் சொல்லுவார், ஆனால் திருமுறைகளிலேயும் நாம் எல்லா இடங்களிலேயும் பார்க்கின்ற பொழுது அம்மையை தனியாகவோ யாரும் எடுத்து சொன்னது இல்லை. உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் என்பதாகத்தான் எடுத்தார்களே தவிர அம்மைக்கென்று ஒரு தனி இடம் கொடுத்து அம்மையினுடைய திருவடியை வழுத்தும் ஒரு நிலையாக மிக மிக அற்புதமான ஒரு நிலையாக மணிவாசக பெருமான் சக்தி வழிபாட்டிற்கு உரிய ஒரு தனி பாடலாக அமைத்து அம்மையினுடைய சிறப்பினை சக்தியை வியந்தது என்பதாக திருவாசகத்திலே அமைத்து அம்மையினுடைய திருவடியை வழுத்தி அம்மையை தனியாக வழிபடுகின்ற சாக்தம் என்பதுக்குரிய ஒரு வழிபாடு தோன்றிய அந்த காலம் மணிவாசக பெருமான் வழிவகுத்து கொடுத்த ஒரு நிலை. சக்தியை தனியாக வழிபடலாமா சக்தியை தனியாக வழிபடலாமா என்பதாகிய அந்த போராட்டத்திலே அம்மையை தனியாக வழிபடக்கூடிய ஒரு தனி சிறப்பு உண்டு என்பதாக சொல்லி அம்மையை தனியாகவும் வழிபடுகின்ற ஒரு நெறியினை அம்மையின் அப்பனுள் அடக்கம் என்கின்ற நிலையாக அமைத்து அம்மையினுடைய திருவடியை தாயினுடைய திருவடியை ஏனென்பதாக சொன்னால் இந்த உயிருக்கு தாயை விட்டால் வேற கதி இல்லை. அது அவள் விட்டு இருந்தால் இந்த உயிரானது மலர்மாகிய இருளிலே போய் தவித்து சிக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த உயிரை வளர்த்து எடுத்து அந்த பெருமான் கையிலே கொடுக்கும் பெரும் பணியை செய்கின்ற அந்த அம்மைக்கு நன்றி கடன் செலுத்தும் முகமாக அம்மையினுடைய அந்த திருவடியை வாழ்த்தி வணங்கி அதற்கு நன்றி செலுத்தும் திருப்பாடலாக திருமுறைகளிலே மேலோங்கி நிற்கும் ஒரு திருவருளை வியந்து அம்மையினுடைய திருவடியை வியந்து சொன்ன திருப்பாடல் இந்த திருப்பாடல். மிக முக்கியமான திருப்பாடல் திருமுறைகளிலேயே மிக முக்கியமான திருப்பாடல் சொன்னா நீ மீண்டும் மீண்டும் அதை அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு பாடல். இறைவனுடைய அந்த பெருமையை இறைவனுடைய அந்த சக்தியினுடைய பெருமையை பெருமானுடைய அந்த திருவடியின் பெருமையை திருவடியே சிவமாவது தேரில் திருப்பரந்துரையிலே அம்மையினுடைய திருவடியை வைத்து வழிபடுகின்ற அந்த நிலையும் அங்க ஆவுடையார் மட்டும்தான் இருப்பார். சக்தி பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா வெறும் திருவடி மட்டும், திருவடியே அங்கே சக்தியாக அமைத்து பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைதன் பாத திறம் அங்கே கண்டு மணிவாசக பெருமான் அமைத்த அந்த அருள் வெள்ளத்தை வாரி வாரி வழங்கி அதை பெற்று அனுபவித்த மணிவாசக பெருமான் அது வெளிப்படுத்திய இடமாக விளங்குவது திருவம்பாவையிலே இந்த 14வது திருப்பாடத்திலே அதை வெளிப்படுத்துகிறார். அப்படி திருப்பெருந்துறையிலே தான் கண்ட அந்த காட்சி, திருப்பெருந்துறையிலே தனக்கு கிடைத்த அந்த அனுபவம் அத்துணையும் உள்வாங்கி 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 அம்மையினுடைய அந்த சிறப்பினை இந்த 14வது திருப்பாடலிலே அமைத்து ஞானம் எவ்வாறு நிகழ்கின்றது என்பதை குறிப்பால் உணர்த்துவது இந்த திருப்பாடல். உயிரா உயிர்களுக்கு ஞானம் எவ்வாறு நிகழ்கின்றது, ஞானம் எவ்வாறு இந்த உயிர்கள் பெறுகின்றது என்பதை மிக நுணுக்கமாக இந்த திருப்பாடல் அமைத்து காட்டுகின்ற பல பல செய்திகளை இந்த திருப்பாடல் அமைக்கின்றது. ஒன்று இரண்டல் முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை விளக்க பாடலாக அமைவது இந்த திருப்பாடல். பொருள் விளக்கம் என்பதாக சொல்லி பல உண்டு, வேதத்திலே இருந்து எடுக்கலாம், ஆகமத்திலே இருந்து எடுக்கலாம், எல்லா வகையிலே இருந்தும் பொருள் விளக்கங்கள் வரும். பொருள் விளக்கங்கள் நமக்கு அவசியம் அல்ல. சைவ சித்தாந்தம் காட்டுவது பொருள் விளக்கம் அல்ல, சைவ சித்தாந்தம் காட்டுவது கொள்கை விளக்கம். ரெண்டுத்துக்கும் வேறுபாடு உண்டு, பொருள் விளக்கமும் கொள்கை விளக்கமும் வேற. பொருள் விளக்கம் என்பதாக சொன்னா ஒரு இடத்துல ஒன்று சொல்லு, இன்னொரு இடத்துல இன்னொன்று சொல்லிச்சு, இது இந்த சொல்லிச்சு, இது அதை சொல்லிச்சுன்னு சொல்லிட்டே போயிட வேண்டியதுதான். ஆன்மாவும் இறைவனும் வேற வேற, ஆன்மாவும் இறைவனும் ஒண்ணுதான். ஒரு இடத்துல சொல்லும் ஆன்மாவும் இறைவனும் இருவரும் வேறு வேறு, ரெண்டும் கலக்க முடியாது. இன்னொரு இடத்துல சொல்லும் ஆன்மாவும் இந்த சீவனுமாக இந்த சிவம் என்று சொல்லக்கூடிய இறைவனும் ரெண்டும் ஒன்றுதான், இதுவும் பிரமம் இதுவும் பிரமம், இதனுடைய பிரதிபலிப்பு தான் இது என்பதாக சொல்லி ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லும். இன்னொரு இடத்துல போனா இது ரெண்டும் ஒன்னாவே சேர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது, இரு துருவங்கள் போல அப்படின்னு சொல்லும். பொருள் விளக்கங்கள் இவையெல்லாம் இப்ப இதுல இருந்து எது உண்மை என்பதாக சொல்லி எடுப்பதுதான் கொள்கை விளக்கம். பொருள் விளக்கங்கள் எல்லா இடங்களிலேயும் கிடைக்கும், ஆனால் கொள்கை விளக்கம் திருமுறைகளில் மட்டும்தான் கிடைக்கும். கொள்கையை நிறுவ வேண்டும் என்பதாக சொன்னால், இலக்கணத்தை நிறுவ வேண்டும் என்பதாக சொன்னால், அந்த இலக்கணத்திற்கு கொள்கை விளக்கத்திற்கு திருமுறைகள் தான் ஆதாரம். திருமுறைகளை தவிர வேறு எதுவும் அல்ல. திருமுறைகளை வைத்துத்தான் சைவ சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய கொள்கை விளக்கத்தை நிறுவினார்கள் நம்முடைய சான்றோர்கள். கொள்கை விளக்கம் என்பது ஆன்மாவும் சிவமும் இரண்டும் வேறு வேறு, இரண்டும் எப்படி கலந்திருக்கிறது, அத்துவிதமாக கலந்திருக்கிறது, இது இன்பத்தை பெறுவதாகவும் அது இன்பத்தை கொடுப்பதாகவும், இரண்டும் எப்படி உப்பும் நீரும் எப்படி கலந்திருக்குமோ அதுபோல ஆன்மாவும் சிவமும் கலந்திருக்கும் என்கின்ற கொள்கை விளக்கத்தை இருமாந்து இருப்பன்களோ ஈசனின் சேவடி கீழ் இடுமாந்து இருப்பன்களோ என்பதாக கொள்கை விளக்கம் திருமுறையிலிருந்து. ஆக ஆன்மாவும் சிவமும் எப்படி என்பதாக ரெண்டும் வேற வேறையா, ரெண்டும் ஒன்னா, ரெண்டும் எப்படி கலந்திருக்கிறது, இப்படி பல பொருள்கள் இருந்தாலும் இரண்டும் பெருமான் திருவடி கீழே இந்த உயிரானது இருந்து அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டே இருப்பதுதான் இதனுடைய தொழில், அடிமையாக இருப்பதுதான் இதனுடைய தொழில் என்கின்ற கொள்கை விளக்க எதிலே இருந்து வந்ததுன்னா திருமுறைகளிலே இருந்து கொள்கை விளக்கம். ஆக இலக்கணமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் திருமுறைகள் தான் கொள்கை விளக்கத்தை கொடுக்கக்கூடியது என்பதை நாம் என்றுமே மறக்கக்கூடாது. பொருள் விளக்கங்கள் கொடுக்கக்கூடிய நூல்கள் பல உண்டு. அனுபவம் உடைய தேசிகர் என்று சொல்லக்கூடிய குருமார்களாக விளங்கக்கூடிய நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் உணர்ந்து உணர்ந்து அவர்கள் அனுபவித்து அந்த அனுபவத்தை பதிவு செய்கின்ற முறை எதுவோ அந்த பதிவு செய்கின்ற அந்த பாடல்களும் பதிவு செய்கின்ற அந்த கொள்கைகளும் தான் நமக்கு விளக்கங்களாக அமைகின்றது. அப்படி அனுபவம் பெற்று பாடியது கந்தர், அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை அருணகிரி, கந்தர் அனுபூதி பெற்று அதுக்கப்புறம் கந்தர் அனுபூதி சொன்னார். கந்தர் அனுபூதியை பாடிக்கொண்டே கந்தர் அனுபூதியை பெறுவது இல்ல, இல்ல கந்தர் அனுபூதி பாதி முடிச்சதுக்கு அப்புறம் கந்தர் அனுபூதி அவருக்கு வந்து அடைஞ்சதா இல்ல. தாய்மானவர் சொல்லுகின்றார், கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை அருள் நாடி நிற்கும் நாள் என்னாலும். அப்படி பெற்று அதன் பிறகு சொன்ன வாக்கியங்கள் திருமுறைகள். அப்படி அந்த திருமுறை வாக்கியங்களிலே சைவ சித்தாந்தத்தினுடைய கொள்கை விளக்கமாக திருவாசகத்திலே சைவ சித்தாந்தம் மிளர்கின்ற இடங்கள் பல உண்டு. அதிலே மிக மிக உயர்ந்த இடங்களிலே மிளர்ந்து காட்டும் ஒரு இடம் என்பதாக சொன்னால் அது 14வது திருப்பாடல். காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீதம் புனலாடி சிற்றம்பலம் பாடி வே வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தாழ்வாடி ஆதி திறம்பாடி அந்த ஆமாபாடி பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடேலூர் என்பார். இதிலே மணிவாசக பெருமான் இந்த திருப்பாடலிலே அந்த பெண்கள் அணிந்து அந்த ஆபரணங்களை அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பெண்கள் எல்லாம் அந்த நீரிலே புக்கு முகே என குதித்து விளையாடுகின்ற அந்த நிலையும் குடைந்து குடைந்து அவர்கள் அங்கே விளையாடுகின்ற அந்த நிலையும் பெருமானுடைய புகழை பாடி பாடி இப்படி அவர்கள் விளையாடுகின்ற நிலை அந்த பெருமானை வழிபாடு செய்கின்ற நிலையிலே காதார் குழையாட காதிலே அணிந்திருக்கக்கூடிய குழைகள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆபரணங்கள் எல்லாம் ஆடுகின்றது. பைம்பூன் கலனாட அவர்கள் மேனியிலே அணிந்திருக்கக்கூடிய மற்ற அணிகலன்கள் எல்லாம் ஆட கோதை குழல் ஆட கோதை என்று சொல்லக்கூடியது தலையிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த மலர் அதில் குழல் என்பதாக சொல்லக்கூடிய அவர்களுடைய தலையிலே அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள் ஆட வண்டின் குழாமாட இந்த வண்டுகள் அந்த அவர்களை தொடக்கத்திலே இருந்து கூடவே வரக்கூடியது இந்த வண்டுகள் எப்ப துயில் எழுப்ப கிளம்பினாங்களோ அப்பவும் இதுவும் சேர்ந்து கிளம்பிடுச்சு. கிளம்பினது அது மலர் வகித்துக் கொண்டிருந்த நிலையிலே அது மலர்ல உட்கார்ந்துருச்சு. இவர்கள் ஒவ்வொரு வீடாக போகின்ற பொழுது இதுவும் கூடவே போகுது. இப்ப மலரிலே உட்கார்ந்திருந்த வண்டு துபக்கடின்னு அந்த நீர்ல குதிச்ச உடனேயே அந்த மேலே வைத்திருக்கக்கூடிய அந்த தலையிலே வைத்திருக்கக்கூடிய கூந்தலிலே வைத்திருந்த மலர்கள் எல்லாம் விழுந்துருச்சு. விழுந்த உடனேயே இப்ப மலர் போனதுக்கு அப்புறம் வேற ஏதோ நாடுறதுன்னு பார்த்தது. மலர் போன பிறகும் அவர்களுடைய கூந்தல் மலரை போல வாசனை உடையதுனால அந்த கூந்தலை இன்னும் சுத்திக்கிட்டே இருக்கும். சோ மணிவாசக பெருமான் உடவே இல்லை, அது அப்படியே தொடர்ந்து அந்த வண்டையும் கூட்டிட்டே வராரு. இது கொஞ்சம் சஸ்பென்ஸா வச்சிருக்கிறார். வண்டை அப்படியே கூட்டிட்டு வராரு. பெண்கள் எல்லாம் துயில் எழுந்து ஒவ்வொருவராக வருகின்ற அந்த காட்சியை போல இந்த வண்டும் கூடவே வந்து கொண்டு இருக்கிறது. நீங்க ரொம்ப ஆழ்ந்து கவனிச்சீங்கன்னா வண்டை விட்டுருக்க மாட்டாங்க. காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட முதலிலே இது நமக்கு ஞானம் வர வேண்டும் என்பதாக சொன்னால் அதற்கு மிக உயர்ந்த செல்வமாக விளங்குவது செவி காது. செல்வத்துள் செல்வமும் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை சுப்ரீம் கோர்ட் இல்லைங்களா தீர்ப்பாயிடுச்சு. செல்வத்துள் என்ன செல்வம் வச்சிருந்தாலும் இல்லைனாலும் சரி காது மட்டும் கேட்கலன்னு வச்சுக்கோங்க என்ன கதியாகும். வீட்டுலதான் என்ன கதியா பேசுறது வாய் மட்டும் அசை காது மட்டும் கேட்கறதுனால தானே திருப்பி பதில் சொல்ல முடியுது. மனைவி ஏதாவது திட்டினா இப்ப அதுவே இல்லைன்னு சொன்னா என்ன ஆகிறது? அந்த ஞானமும் இல்லாம சூன்யமா உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். அப்ப இந்த ஞானத்திற்கு அடிகோளாக விளங்குவது செல்வத்திற்கு அந்த செல்வம் செவி செல்வம். அதனாலதான் முன்னாடியே சொன்னார் கண்ணை பற்றி சொன்ன மணிவாசக பெருமான் முதல் திருப்பாடலிலே வன் செவியோ நின் செவிதான் ஆக செவி என்று சொல்லக்கூடிய அந்த செவி காது என்பது மிக முக்கியமானது. அப்படி இந்த எல்லா செல்வங்களிலேயும் உயர்ந்த செல்வமாக விளங்கக்கூடிய இந்த காது நம்முடைய தடுத்தாட்கொண்ட புராணத்திலே சுந்தர பெருமானை பற்றி சொல்ல வருகின்ற பொழுது முதல் பாடலிலே சொல்லுவார் கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிமேல் வைத்து அங்கனர் ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு மங்கையர் வதன சீத மதில் இரு குழைகள் நாடும் திருமுனைப்பாடி நாடு திருமுனைப்பாடி நாட்டு பற்றி சிறப்பை சொல்ல வருகின்ற நம்முடைய சேக்கிழார் பெருமான் எங்க சுந்தர பெருமான் ஆளால சுந்தரனுடைய ஊர் அது. இந்த திருமுனைப்பாடி நாட்டை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒன்றை எடுத்து சொன்னார் செங்கையல் குழைகள் நாடும் திருமுனைப்பாடி நாடு செங்கையல் குழைகள் நாடும் திருமுனைப்பாடி நாடு. கண்கள் எப்படி அமைந்திருக்கும் நீண்ட கண்களாக அது காதை போய் தொடுகின்ற அளவிற்கு கண்ணா அந்த அந்த திருமுனைப்பாடி நாட்டு அந்த பெண்கள் கண்கள் காதை நோக்கி செல்லுகின்ற அளவிற்கு இந்த கருவிழி அப்படி போயிட்டு 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 வரும். நீண்ட அந்த நிலை, அது செங்கையல் குழைகள் நாடும். இந்த குழை காதுல போட்டிருக்கிறாங்கல்ல, அது அப்படி ஆடுகின்றது. இந்த மீனாக இருக்கக்கூடிய இது போய் அங்க போயிட்டு 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 வருதான். அத இன்னொரு நுணுக்கமா அற்புதமா சொல்லுவார். சுந்தரர் பெருமானை இந்த மண் உலகத்திற்கு கொண்டு வந்தது அவருடைய கண். மேலே பார்த்தார் ரெண்டு பேரை, அப்படி பார்த்ததுனால அவரை கீழே கொண்டு வந்துருச்சு மண் உலகத்திற்கு. ஆனா இனி சுந்தர பெருமான் எடுக்க போய் இருக்கின்ற அந்த அற்புதமான திருமுறைகளை கேட்க இருப்பது இந்த காது. அதனால மேலேருந்து நான் உன்னை கீழே கூட்டிட்டு வந்துட்டேன், இந்த கண்ணு பார்த்து காது கிட்ட சொல்லிச்சான. மேலேந்து சுந்தர பெருமானை கீழே தான் கூட்டிட்டு வர முடிஞ்சது. ஆனா இனி அவர் பாட இருக்கின்ற அந்த தேவாரத்தை நீ இல்ல கேட்க போற, எனக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போய்விட்டதே என்பதாக சொல்லி கண்ணானது காதை பார்த்து ஏங்கி ஏங்கி போயிட்டு போயிட்டு வருதான். ஆகா, எவ்வளவு தவம் செஞ்சிருக்கு நீ, எவ்வளவு தவம் செஞ்சிருக்கு. அப்படி திருமுறைகளை கேட்பதற்கு உரிய அந்த செவியை கொடுத்தாரு. அந்த செவி, அதற்காக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும்னு சொல்றார் மணிவாசக பெருமான். இந்த செவியை எனக்கு கொடுத்தாயே பெருமானே, அதற்காக நன்றி. ஏன்னா இந்த செவி இல்லைன்னா எனக்கு ஞானம் இல்லை. செவி இல்லை என்பதாக சொன்னால் ஞானம் இல்லை. ஏன் அப்படின்னா, ஞானம் என்பதற்கு நான்கு நிலைகள் ஞானத்திலே வரும். முதலிலே ஞானத்திற்கு கேட்டல் என்பது மிக முக்கியம். ஞானம் என்பதற்கு தொடக்கம், ஞானம் என்பதை அடைய வேண்டும் என்பதாக சொன்னால் அதனுடைய தொடக்கம் எது என்பதாக சொன்னால் அது கேட்டலிலே இருந்து ஆரம்பிக்கும். அப்படி கேட்டல் என்பதை குறிப்பாக இந்த ஞானத்தை பெறுவதற்கு அமைக்க வேண்டும் என்பதற்காக மணிவாசக பெருமான் முதலிலே காதார் குழை ஆட க நுணுக்கமாக சொல்வார். பைம்பூன் கலன் ஆட, இது மேனியிலே அணியக்கூடிய அணிகலன்களை எல்லாம் சொன்னதிலே முக்கியமாக இவர்கள் மார்பிலே அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் சிறப்பு. பைம்பூன் என்று சொல்லக்கூடிய பசுமையான அந்த பொன் என்று சொல்லக்கூடிய அந்த அணிகலன்களிலே மார்பிலே அணிந்திருக்கக்கூடிய அணிகலன், இப்படி மார்பிலே அணிந்திருக்கக்கூடிய அணிகலன் இரண்டாவது நிலையிலே ஞானத்தை பெறுகின்ற அந்த நிலை சிந்தித்தல் என்பதாக அமையும். கேட்டல், சிந்தித்தல். ஆக சிந்தனை என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த இரண்டாவது நிலை இந்த ஞானத்தை பெறுவதற்கு இது அமைகின்றது என்பதாக சொல்லி சிந்தித்தல் என்கின்ற நிலையும். பைம்பூன் கலன் ஆட கோதை குழல் ஆட, இங்கே அந்த மலர் மாலையை வைத்திருந்த இந்த இடத்திலே இந்த வண்டுகள் எல்லாம் அப்படியே மொய்த்து கொண்டே ஆடுகின்றது. அப்படி கோதை என்று சொல்லக்கூடிய அந்த மலர் மாலையை கன்னி என்பதாக சொல்லி தலையிலே சூடக்கூடிய அந்த நிலைக்கு கன்னி என்று பெயர். அப்படி அந்த கன்னி சூடியிருக்கக்கூடிய இடம் தலை. ஆக தலை என்பது மூன்றாவது நிலை ஞானம். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் என்பது தெளிவு பிறக்கக்கூடிய இடம் இங்கு. ஆக தெளிவு என்பதை இது காட்டக்கூடிய இடம் என்பதாக சொல்லி ஞானத்தின் மூன்றாவது நிலையாக கோதை குழல் ஆட என்பதாக சொல்லி அங்கே அமைத்து வண்டின் குழாம் ஆட, இந்த வண்டின் குழாம் என்று சொல்லக்கூடிய நிலை, இந்த வண்டுகள் என்பது சீவன் முக்தர்களை குறிக்கக்கூடிய ஒரு அருள் குறிப்பு. இந்த வண்டுகள் இவர்கள் இந்த மண்ணுலகத்திலேயே இருப்பார்கள், ஆனால் எல்லாம் நீங்கிய நிலையிலே எல்லாவற்றையும் துறந்த நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். அப்படி இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதாக சொன்னால், இந்த வண்டு எப்படி மலரிலே உட்கார்ந்து கொண்டு அப்படியே அமைதியாக இருந்து வந்ததோ, அந்த அமைதியாக இருந்து வருகின்ற அந்த நிலை கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் என்பதாகிய நிலையிலே நிட்டையிலே கடைசியாக நிற்கின்ற அந்த நிலை வண்டுகள் எல்லாம் அப்படியே உட்கார்ந்து இருந்தது. ஆனால் மல வாசனை இந்த சீவன் முக்தர்களுக்கு கூட சில சமயம் இந்த மல வாசனையானது வந்து தாக்கும். அப்படி தாக்குகின்ற பொழுது இவர்களுக்கு எது அவர்களுக்கு உரிய ஒரு நிலை, அவர்கள் எப்படி அதை காத்துக் கொள்வது என்பதாக சொன்னால், மல வாசனை தாக்காமல் இருப்பதற்கு அடியார் திருக்கூட்டத்திற்கு உள்ளே பூந்து கொள்வார்கள். அப்படி உள்ளே சென்று விட்டால் இந்த மலவாசனை என்று சொல்லக்கூடியதும் கூட வந்து தார்க்காது. அப்படி ஜீவன் முக்தர்களாக நிற்கக்கூடிய நிலைதான் இந்த வண்டுகளை காட்டுவது. இப்படி இந்த இவர்கள் உள்ளே குதித்தவுடன் என்ன ஆயிற்று, வண்டுகள் நிட்டையிலே கூடியிருந்த இந்த வண்டுகள் வாசனாமலமாகிய தாக்கியவுடன் இவை மேலே எழுந்து ஆரவாரம் செய்ய ஆரம்பித்தது. ஆக இவைகள் என்ன செய்ய வேண்டும், அடியார்களோடு இது இணைந்து நிற்கின்ற காரணத்தினாலே மலவாசனையும் வந்து இவற்றை தாக்காது, இந்த சீவன் முக்தர்களை தாக்காது. அப்படி மலவாசனை இவர்களோடு இல்லாமல் இருந்திருந்தால் அதுவே பிறவிக்கு வித்தாக வந்து மீண்டும் பிறப்பு இறப்பிற்கு சென்றுவிடும் என்பதை சிவஞான போதம் 17 சூத்திரம் மிக அற்புதமாக அடியார்களோடு இருக்கக்கூடிய உறவு என்பதாக காட்டுவது. அப்படி அடியார்களோடு நான் இல்லாமல் இருந்துவிட்டேன் என்பதாக சொன்னால் எனக்கு பிறப்பு இறப்பு வந்துவிடுமே என்பதாக மணிவாசக பெருமான் ஏங்கி அமைத்த திருப்பாடல் கோயில் மூத்த திருப்பதிகம் 7 பாடல். அப்படி அடியார்கள் திருக்கூட்டத்தோடு இல்லாமல் இருந்துவிட்டால் அது ஆழ்வார் இல்லாத செல்வம் போல அது அமைந்துவிடும். அதனால எந்த விதமான பயனும் இல்லாமல் போய்விடும். அடியார்கள் நெருங்கும் அடியார்கள் கூட்டத்தோடு மட்டும் என்னை இருத்து என்பதாக மணிவாசக பெருமான் வேண்டி வேண்டி கேட்டுக்கொண்ட ஒரு திருப்பாடலாக இறங்கி அமைத்த திருப்பாடல். அப்படி சீவன் முக்தர்களாக விளங்கக்கூடிய நிலையிலே இந்த வண்டுகள் என்று சொல்லக்கூடிய இந்த வண்டுகளானது நிற்கின்ற அந்த நிலையானது ஞானத்தின் படிநிலையிலே 4 நிலையாக நிற்கக்கூடிய அந்த நிட்டை கூடுதல் என்பதாகிய அமைத்து காதார் குழையாட கேட்டலும் பைம்பூன் கலனாட தெளிதலும் சிந்தட்டலும் கோதை குழலாட என்று சொல்லக்கூடிய நிலையிலே சிந்தித்தல் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் என்பதாகும். வண்டின் குழாமாட என்பது நிட்டை கூடுதல் என்கின்ற அந்த 4 படிநிலைகள் ஞானத்தினை வழங்கும் நிலையாக பெருமான் அமைந்தாரே என்பதாக அந்த சீத புனலிலே சீத புனல் ஆடி சிற்றம் பலம் பாடி. சீத புனல், சீதம் என்பது குளிர்ச்சி என்று பொருள். குளிர்ந்த நீர் என்பதாக அமைந்தது. இந்த குளிர்ந்த நீர் என்பதாக சொன்னவுடன் எங்கே அது எழுத்து செல்லுகின்றதுனா திருக்கோத்தும்பியிலே மிக அற்புதமாக அந்த சென்று சென்று எல்லா இடத்திலேயும் சொல்லுவார் மணிவாசக பெருமான், ஒரு இடத்திலே மட்டும்தான் குளிர்ந்து சொல்லுவார். எத்தனாவது பாடல்? 10வது பதிகம். எத்தனாவது பாடல்? 18வது பாடல். இந்த இது இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பாடல் ஐயா வந்து ரொம்ப அற்புதமா அது தொடர்பு ஆக இந்த பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை என்று சொல்லக்கூடிய இந்த திருப்பாடலுக்கே உரிய தனிச்சிறப்பு. இதுவும் அதுவும் பல நிலைகளிலே மணிவாசக பெருமான் இணைத்து இதை காண வேண்டும். மணிவாசக பெருமானுடைய திருவடியை பற்றி நாம் இந்த திருப்பாடலை சிந்திக்க வேண்டும்.
பெருமான் மிக அற்புதமாக சொன்ன நிலையிலே திரு அம்மானையிலே அவர் காதார் குழையாட பைம்பூன் கடலாடன் இங்கே ஆடி அந்த செய்தியை அங்கேயும் சொல்லுகின்ற ஒரு குறிப்பு உண்டு. 13வது பாடல் 8வது திருப்பதிகம் திரு அம்மானை 13வது பாடல் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய பாடல். மிக அற்புதமாக பழ ரத்தினம் செட்டியார் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அருளாளர் சான்றோர் திருவாசகத்தினுடைய பக்தி நூல் திருவாசகத்திலே சைவ சித்தாந்தம் திருவாசகத்திலே என்பதாக பல கட்டுரைகள் அமைத்திருக்கிறார். நீங்க அந்த நூல் கிடைத்தால் ஒவ்வொருவரும் சைவத்தில் இருக்கக்கூடிய நாமெல்லாம் படித்து படித்து இன்புற வேண்டிய ஒரு பதிகம் அவர் நூல் அது. அதிலே அவர் மிக அற்புதமாக திருவாசகத்தை தொடங்குவதற்கு முன்னதாக ஒரு ப்ரிஃபேஸ் முன்னுரை கொடுக்கிறார். மிக அற்புதமான அதுதான் மிக அற்புதமான நிலை. வடமொழி தென்மொழி எல்லா மொழிகளையும் கற்றுத் தேர்ந்த மறைமலை அடிகளை போன்றவர்கள் முருப்பழ ரத்தினம் செட்டியார் என்று சொல்லக்கூடிய அந்த அருளாளர்களை போன்றவர்கள் எல்லாம் எடுத்து சொல்லுகின்ற அந்த வாக்கியத்தை நாம் எடுத்து பொன்போல் போற்ற வேண்டிய கட்டாயமுடையது. அவர் தன்னுடைய முன்னுரையில குறிப்பிடும் பொழுது வேதங்கள் ஆகமங்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் நாங்கள் எல்லாம் ஒன்றும் விரோதம் அல்ல, பகையல்ல, எதுவும் அல்ல. அதிலேயும் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் எல்லாம் இடங்களிலேயும் எல்லாவற்றையும் பற்றி சொல்லிய நிலைகளை தொகுத்து அமைத்திருக்கின்ற நிலைகளிலே பொருள் விளக்கங்களாக அவை அமைந்திருக்கின்றன. ஆக பொருள் விளக்கங்கள் என்கின்ற நிலையிலே எதை இதிலே இருந்து நாங்கள் எடுத்துக் கொள்வது, எது உண்மை என்பதை அது கொள்கை விளக்கத்தை செய்ய தவறியது. அப்படி கொள்கை விளக்கத்தை செய்யக்கூடிய நூல்கள் தான் நம்முடைய திருமுறைகளாகிய தமிழ் வேதம். ஆக தமிழ் வேதம் என்பதாக சொல்லக்கூடிய இந்த தமிழ் வேதமானது இந்த கொள்கை விளக்கம் என்று சொல்லக்கூடிய இலக்கணத்தை வரையறுத்து கொடுத்து ஆன்ம அனுபவம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே எவ்வாறு இந்த இறை அனுபவம் கிடைக்கும், எவ்வாறு இந்த ஆன்மா அதை பெறும், இதற்கும் அதற்கும் என்ன தொடர்பு, இது எவ்வாறு அங்கே நிற்கும், அது எவ்வாறு கொடுக்கும், உறவு போல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்கும் என்பதாக சொல்லுவார் அப்பர் பெருமான். அப்படி உறவினை பற்றி எடுத்து சொல்லி எல்லா நிலைகளிலேயும் ஆன்மாவானது அடிமை என்கின்ற நிலைதான் இதற்கு முழுமையான ஒரு நிலை. ஆன்மா எப்பொழுதும் அடிமையாக இருப்பதுதான் அதனுடைய இலக்கணம் என்பதாக திருமுறைகளிலே கொள்கை விளக்கமாக சொல்லி பெருமான் எப்படி என்பதாக சொன்னால் அவன் சேர்ந்தறியா கையா. ஆக சேர்ந்தறியா கையானை என்பதாக நிற்கின்ற அந்த நிலையை போல வேத பொருள்கள் எல்லாம் உண்டு, ஆனால் அப்பொருள் ஆமாபாடி என்பதாக சொல்லுகின்ற பொழுது அதனுடைய கொள்கை விளக்கங்களாக அமையக்கூடிய நிலை அனுபவம் என்று சொல்லக்கூடிய அனுபவத்திலே மட்டும்தான் அது நிகழும். அப்படி அனுபவத்தை கொடுத்து அந்த அனுபவத்தின் வழியாக நிற்கின்ற அந்த இலக்கணங்கள் கொள்கை விளக்கங்கள் அத்துணையும் நாங்கள் பாடி சோதி திறம்பாடி அந்த ஒளியினுடைய திறம்பாடுதல் அதுதான் தொடக்கத்திலே இருந்து வருகின்றது. ஒளியினுடைய திறம்தான் முதலிலே இருந்து ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்பதாக எடுத்த அந்த சோதி, அந்த சோதியின் திறம்பாடி இதைதான் நாங்கள் விட்டுறது இல்ல. முதல்ல எதை தொடங்கினோமோ அதிலே இருந்துதான் இது தொடர்ந்து வருகின்றது. சோதி திறம்பாடி என்பதாக சொல்லும் இந்த சோதியினுடைய ஒரு அற்புதமான அந்த சிறப்பினை மணிவாசக பெருமான் திருவெண்பாவிலே அந்த சோதியை பற்றிய ஒரு குறிப்பு கொடுப்பார். பல இடங்களிலே சோதி பற்றி சொல்லுவார். சோதியே சுடரே சூழொளி விளக்கே என்பதாக சோதி பற்றி பல இடங்களிலே வரும். குறிப்பாக ஒரு இடம் 47வது பதிகம் 11வது திருப்பாடலிலே இந்த சோதியினுடைய ஒரு இலக்கணமாக அதனுடைய பயனாக சொல்லுவார். சோதி இன்பம் பெருக்கும் சோதி, இருள் அகற்றும் சோதி, எஞ்ஞான்றும் துன்பம் தொடர்வருக்கும் சோதி. இப்படி சோதியை அழகாக மணிவாசக பெருமான் எடுத்து சொன்ன இடம் இந்த 47வது பதிகம். சூழ் கொன்றை தார்பாடி, பெருமானுடைய தலையிலே அணிந்திருக்கக்கூடிய கொன்றை மாலை, கொன்றை மலர் ஐந்து இதழ்கள் வெளியில இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இதழ் பிரணவ வடிவிலே இருக்கும். அப்படி நமசிவாய என்று சொல்லக்கூடிய ஐந்தெழுத்தினுடைய வெளிப்பட்ட நிலைக்கு உள்ளே சூக்கமான நிலை ஓம்காரம். அந்த ஓம்காரம் என்பதுதான் உள்ளுக்குள்ளே சமஷ்டி பிரணவம் என்பதாக பெயர். அதிலே இருந்து வெளிப்பட்டதுதான் நமசிவாய என்கின்ற மந்திரம். ஆகவே ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது ஓம்காரத்தை இணைத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமசிவாய என்பதாகவும் சொல்லலாம், ஆனால் ஓம்காரத்தை சேர்த்தும் சொல்லலாம், அதனால எந்த விதமான குற்றமும் இல்லை. ஓம்காரத்தை சேர்த்தும் சொல்லலாம், சேர்க்காமலும் சொல்லலாம். அப்படி சூழ்கொன்றை தார்பாடி, ஆதி திறம்பாடி, அந்தம் ஆமாபாடி. இங்கே ஆதியும் அந்தமும் இல்லாத சோதியை சொன்ன மணிவாசக பெருமான் ஆதியும் அந்தத்தையும் இங்கே நமக்காக எழுந்தொருளி வந்த அந்த கருணை வெளிப்பாடு, இங்கே ஆதியையும் அவனுடைய திருமுடியையும் அவனுடைய அந்தம் ஆகிய திருவடியையும் இரண்டையும் தரிசனம் செய்து அந்த ஆன்மாக்கள் நிற்கின்ற நிலையை பாடி, பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய் வளைதன் பாத திறம் பாடி, அந்த அம்மையினுடைய சிறப்பினை மிக அற்புதமாக இங்கே நம்முடைய ஆணவமாகிய இருளிலே இருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்களை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக, மிகுந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஒருவருக்கு நோயை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்குதல், அப்படி அதனுடைய பக்குவத்திற்கு தகுந்தாற் போல அதனுடைய நோய் நீக்கம் செய்து, அந்த நோய் நீக்கத்தின் பிறகு அதனை கொண்டு போய் பெருமானுடைய திருவடியிலே சேர்க்கின்ற வரையிலும் இந்த ஆன்மாக்களை பேணி பேணுதல் என்கின்ற நிலையிலே பெருந்துறையை பேணு பெருந்துறை என்பதாக அந்த சக்தியினுடைய தன்மை, பேதித்து வளர்த்த அந்த தன்மைக்கு பேணுதல் என்பதாக பெயர். பெண் என்பதாக சொல்லக்கூடிய அந்த பெண்ணிற்கு பேணுதல் என்பதுதான் பெண்ணிற்கு உரிய இலக்கணம். அப்படி இந்த ஆன்மாக்களை பேணுதல் என்பதாகிய நிலை, இந்த ஆன்மாக்களை வளர்த்து எடுத்து தாயே ஆகி வளர்த்தனை போற்றி சாயா அன்பு தழைத்த நாள்தோறும் நிற்கின்ற நிலையாக வளர்த்து 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 இந்த ஆன்மாக்களை பிறவிகள் தோறும் இதை காப்பாற்றி சீராட்டி வளர்த்து இதனுடைய குற்றங்களை நீக்கி கோதாட்டி பெருமானுடைய திருவடியிலே கொண்டு போய் சேர்த்த அந்த திருவடியினுடைய சிறப்பினை பாடி, பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி நாம் இந்த பூம்புணலிலே ஆடுவோம் என்பதாக மணிவாசக பெருமான் அமைத்த அந்த செய்தியை தாய்மான சுவாமிகள் மிக அற்புதமாக தன்னுடைய காரிட்ட ஆணவ கருவறை என்பதாக சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி சிம்மியானந்த குரு என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகத்திலே இதை அப்படியே பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைதன் பாதத்திரம் என்பதை எடுத்து சொல்வார். அந்த பாடல் 25வது பாடல் நினைக்கிறார். பத்தொன்பதாவது பாடல் சின்மையானந்த குரு என்பதாகிய தலைப்பிலே அது அப்படியே பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளையினுடைய பாதம் திறம்பாடுதலை, காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணீரா குழவியை போல் கட்டுண்டு இருந்த எமை வெளியில் விட்டு அல்லலாம் காப்பு இட்டு அதற்கு இசைந்த பேரிட்டு மெய் என்று பேசும் பால் பொய்வுடல் பிளக்க விளையமுதம் ஊட்டி பெரிய புவனத்திடை போக்கு வரவு உருகின்ற பெரிய விளையாட்டு அமைத்திட்டு ஏறிட்ட தன் சுருதி மொழிதப்பில் நமனை விட்டு இடர் உரை உருக்கி இடர் தீர்த்து இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டினில் இசைந்து துயில் கொண்மின் என்று சீரிட்ட உலகு அன்னை வடிவான எந்த என்பதாக சொல்லுவார். அதுதான் பேதித்து நம்மை வளர்த்து எடுத்தது எவ்வாறுன்னு அந்த முழுக்க சொல்லி கடைசியில அந்த பாத திறம்பாடுகின்ற நிலையிலே சீரிட்ட உலகு அன்னை வடிவான எந்த சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்க ஒரு தட்சிணாமூர்த்தியே சின்மையானந்த குருவே என்பதாக அந்த காரிட்ட ஆணவ கருவறை பதிகம் மிக முக்கியமான பதிகம். அந்த பதிகத்தினுடைய விளக்கம்தான் பேதித்து எப்படி வளர்த்தெடுக்கின்றார் என்பதை விரித்து நம்முடைய தாய்மான சுவாமிகள் குறிப்பிட்டார் என்பதாக சொல்லி அவருடைய பாதம் திறம்பாடுதல் 32வது திருப்பதிகம் பிரார்த்தனை 10 11வது திருப்பாடலோடு நாம் இந்த வகுப்பினை நிறைவு செய்து நாளைய தினம் 15வது திருப்பாடலை சிந்திப்போம். பிரார்த்தனை 10 ஆக இருந்தாலும் அதுல 11 பாடல்கள் அமைந்திருக்கின்றது. பாடலை நாம் மீண்டும் பாடி நிறைவு செய்வோம்.